ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மையுறுவில் அத்தியாயம் 9 அத்தியாய தலைப்பு மிக ரகசியமான அறிவு பதம் 34 மன்மனாபவத்பக்தோ மத்யாஜிமாம் நமஸ்குரு மாம் ஏவஸ்யசி த்வைவம் ஆத்மானாமத்பராயணக. உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதிலே ஈடுபடுத்திக் கொண்டு எனக்கு வந்தனை செய்து என்னை வழிபடுவாயாக. என்னில் ஆழ்மையாக ஈடுபட்டு நிச்சயமாக நீ என்னிடம் வருவாய். பொருளுரை: இந்த கலங்கப்பட்ட ஜட உலகத்தின் தலைகளிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி கிருஷ்ண உணர்வே என்பது இந்த பதத்தில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இங்கே தெளிவாக கூறப்பட்டிருக்கும் விஷயத்தில் பொருளை சில சமயங்களில் தகுதியற்ற கருத்துரையாளர்கள் சிலர் தவறான முறையில் எடுத்துரைக்கின்றார்கள். இங்கே கூறப்பட்டிருப்பது எல்லாம் அன்பு தொண்டும் முழுந்தர் கடவுளுமான கிருஷ்ணருக்கு செலுத்தப்பட வேண்டும் என்பது. துரதிருஷ்டவசமாக இந்த இடத்தில் சில கருத்துரையாளர்கள் சாத்தியமே அல்லாத ஒரு முறைக்கு வாசகர்களின் மனத்தினை திருப்புகின்றார்கள். கிருஷ்ணரின் மனதிற்கும் கிருஷ்ணருக்கும் எந்த விதமான வேறுபாடு இல்லை என்பதை இத்தகைய சிற்றறிவாளர்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். கிருஷ்ணர் ஒரு சாதாரணமான மனிதர் அல்ல, அவர் பரிபூர்ணமான உண்மை. அவரது உடல், மனம், அவர் எல்லாமே ஒன்றும் பூரணமும் ஆனதாகும். சைதன்ய சரதாமிரதம் 5வது அத்தியாயம் ஆதிலீலா 49 முதல் 48 வரையான பதங்களின் கருத்துரைகளில் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமியால் மேற்கோள் காட்டிருப்பதன்படி கூர்ம புராணத்தில் தேகி தேகி உபதோயம் நேஸ்வரிய பத்தியதேசித், அதாவது பரமபுருஷ பகவானான கிருஷ்ணருக்கும் அவருடைய உடலுக்கும் எந்த விதமான வேறுபாடு இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கிருஷ்ண விஞ்ஞானத்தை அறியாததன் காரணமாக சில கருத்துரையாளர்கள் கிருஷ்ணரை மறைத்து அவரது வியக்தித்துவத்தை அவரது மனம் மற்றும் உடலிலிருந்து பிரித்து விளக்கி செய்கின்றார்கள். இது கிருஷ்ண விஞ்ஞானத்தை பற்றி முழுமையாக அறியாமையே ஆகும். ஆயினும் சிலர் மக்களை இவ்வாறு தவறாக வழிபடுத்துவதன் மூலமாக லாபம் காண்கின்றார்கள். அசுர இயல்பு கொண்ட சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் கிருஷ்ணனை பற்றி எண்ணுகின்றார்கள். ஆனால் அழுக்காருடன் கிருஷ்ணனான மாமன் கம்சனை போல கம்சனும் இப்பொழுது கிருஷ்ணனை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவரை தனது விரோதியாக எண்ணினான் அவன். எப்பொழுதுமே கவலைப்பட்டுக் கொண்டிருந்தான். எப்பொழுதும் கிருஷ்ணன் தன்னை வந்து அழிப்பாரோ என்ற சிந்தனையில் இருந்தான். இத்தகைய சிந்தனை நமக்கு பயனை தராது. அன்பு தொண்டில் பிரேமத்துடன் ஒருவன் கிருஷ்ணனை பற்றி நினைக்க வேண்டும். இதுவே பக்தி தொடர்ந்த கிருஷ்ண அறிவை அபிவிருத்தி செய்து கொள்ள வேண்டும். இது சார்பான அபிவிருத்தி என்பது என்ன? அதை தக்க ஆசிரியரிடம் கற்பது என்பதே. கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள். அவரது உடல் ஜடமல்ல, நித்தியமானது, ஆனந்தமயமானது, அறிவு நிறைந்தது என்று பலமுறை நாம் விளக்கி கூறுகின்றோம். கிருஷ்ணரை பற்றி இந்த விதமான விளக்கம் ஒருவரை பக்குவனாக்குவதற்கு உதவி செய்யும். ஆனால் தவறான மூலத்திலிருந்து இறைவனை கிருஷ்ணரை அறிவை முயல்வது பயனற்றதாகும். எனவே ஒருவன் தனது மனதை கிருஷ்ணரின் ஆதி உருவத்தில், நித்திய உருவத்தில் ஈடுபடுத்த வேண்டும். கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்ற இதயத்தில் உறுதி கொண்டு அவன் வழிபாட்டில் ஈடுபட வேண்டும். இந்தியாவிலே கிருஷ்ண வழிபாட்டிற்கான பல்லாயிரக்கணக்கான கிருஷ்ண ஆலயங்கள் இருக்கின்றன. இவற்றில் அன்பு தொண்டு பக்தி தொண்டு ஆட்டப்பட்டு வருகின்றது. இத்தகைய பயிற்சி செய்யப்படும் பொழுது ஒருவன் கிருஷ்ணருக்கு வந்தனை செய்ய வேண்டும். கிருஷ்ணனுடைய அர்ச்சக உருவத்தின் முன்பு தன்னுடைய சிரத்தை பணித்து மனம், உடல், செயல்கள் எல்லாவற்றையும் அவரது அன்பு தொண்டில் ஈடுபடுத்தப்பட வேண்டும். மாறாமல் கிருஷ்ணனிடையே ஆழ்ந்து ஈடுபடுவதற்கு இது உதவும். கிருஷ்ண உலகத்தை அடைய ஒருவனுக்கு இது உதவி செய்யும். அறிவற்ற கருத்துரையாளர்களுடைய உபதேசங்களால் ஒருவன் வழிதவறி நடக்கக்கூடாது. கிருஷ்ணனை பற்றி கேட்டல், கூறுதல் எல்லாவற்றுடன் தொடங்கும் 9 விதமான அன்பு தொண்டின் செயல்களில் ஒருவன் ஈடுபட வேண்டும். மனித சமுதாயத்தில் பெறக்கூடிய மிக உன்னதமான வெற்றி தூய்மையான பக்தி தொண்டே ஆகும். பல நுழைவு செயல்கள் யோக பயிற்சி மற்றும் ஞான யோகத்திலிருந்து வேறுபட்டதாக பகவத்கீதையின் 7வது 8வது அத்தியாயங்களிலேயே இறைவனின் தூய்மையான பக்தி தொண்டை விளக்கியிருக்கின்றார். முழுமையான தூய்மை பெறாத சிலர் இறைவனின் பிற இயல்புகளால் கவரப்படலாம். உதாரணமாக அவரது அருவ பிரம்மஜோதி இதயத்தை தளமாக கொண்ட பரமாத்மா, ஆனால் அவரது தூய பக்தன் நேரடியாக பரமபுருஷ பகவானுடைய தொண்டில் ஈடுபடுகின்றான். தேவர்களின் வழிபாட்டிலே ஈடுபட்டிருக்கும் யாருமே மிகவும் அறிவியலாகவே இருக்கின்றார்கள். ஏனெனில் பகவானுடைய பரம கருணையை அவர்கள் அடையும் சாத்தியமே இல்லை என்று ஒரு அழகான கவிதை கூறுகின்றது. துவக்கத்திலேயே சில சமயம் தன்னுடைய தகுதி நிலையிலிருந்து ஒரு பக்தன் ஈழியலாம். ஆனால் மற்ற எல்லா தத்துவ ஞானிகள், யோகிகள் இவர்களிலும் அவன் உயர்ந்தவனாக கருதப்பட வேண்டும். கிருஷ்ண உணர்விலே சதா சர்வகாலமும் ஈடுபட்டு இருப்பவன் பக்குவமான புனிதனாக கருதப்பட வேண்டும். தற்காலிகமான அவனது பக்தியற்ற செயல்கள் விரைவிலேயே குறைந்து ஒழிந்து ஐயமின்றி முழு பக்குவத்தில் அவன் வெகு விரைவிலேயே நிலை பெறுவான். பரமபுருஷ பகவானுடைய தனது தூய பக்தர்களை மிகவும் கருத்துடன் கவனிப்பதன் மூலமாக தூய பக்தர்களுக்கோ இழியும் வாய்ப்பே இல்லை. எனவே அறிவுள்ள மனிதன் எவனுமே இந்த கிருஷ்ண உணர்வு பாறையை நேரடியாக ஏற்று இந்த ஜட உலகிலேயே ஆனந்தமாக வாழ வேண்டும். வெகு விரைவிலேயே கிருஷ்ணரது பரம கருணைக்கு அவன் பாத்திரமானவனாக மாறுவான். ஓமம் ஞானசுமராந்தஸ்ய ஞானஞ்சன சலாகையா. சாப்ஸ்வரின் விழுதம் என தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. கிருஷ்ணஸ்மரணம், கிருஷ்ணரை பற்றி எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருப்பது, கிருஷ்ணருக்கு பக்தி செய்வது, கிருஷ்ணரை அன்புடன் நினைப்பது, இதுதான் பகவத்கீதையுடைய சாராம்சம். பொதுவாக நம்முடைய இந்து சமயத்தில் உள்ள மக்களிடம் நாம் கேட்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய சனாதன தர்மத்தின் புண்ணியமான நூலான பகவத்கீதையின் இறுதியான கருத்து என்ன என்று பொதுவான ஒரு கருத்து மக்களிடம் என்ன நிலவுகிறது என்றால், பகவத்கீதையின் இறுதியான தத்துவம் சாராம்சம் கடமையை செய், பலனை எதிர்பாராதே. இந்த சாதாரணமான கொள்கை பகவத்கீதையில் கூறப்படாத இந்த கருத்து பகவத்கீதையில் கூறப்பட்டது என்று பெயரளவில் பிரச்சாரம் செய்யப்பட்டு நம்முடைய மனித சமுதாயத்தில், முக்கியமாக இந்து சமயம் சொல்லக்கூடிய சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய சமுதாயத்தில் புகழ்பெற்றதாக வந்து இருக்கிறது. ஆனால் பகவத்கீதையின் குறிக்கோள் கடமையை செய், வரும் பலனை எதிர்பாராது என்பது கிடையாது. அந்த கடமையை செய்யும் பொழுதும் கூட எந்த விதமான ஒரு உணர்வுடன் செய்யப்பட வேண்டும் என்ற விஷயத்தையும் பகவத்கீதை நமக்கு கற்றுக் கொடுக்க, ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த கொள்கை வந்து இன்னைக்கு சமுதாயத்தில் வந்து பிரபலமான முறையில் பிரச்சாரம் செய்யப்படல. வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான காரியங்களும், மனிதன் செய்யக்கூடிய காரியங்களும் கிருஷ்ண உணர்வில் செய்யப்பட வேண்டும், கிருஷ்ணரை நினைத்து செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு விதமான காரியத்தை நம்முடைய மனித வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய நேரத்திலையும் நம்முடைய மனதில் நம்ம ஒரு விதமான உணர்வோடு அந்த காரியத்தை வந்து செய்கிறோம். பொதுவாக இந்த பௌதிக உலகத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே பௌதிகமான புலன் இன்பத்தின் நோக்கத்திற்காக செய்யப்படக்கூடிய காரியங்கள், நம்ம உறங்கக்கூடிய காரியமாக இருக்கலாம், உண்ணக்கூடிய காரியமாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடிய காரியங்களாக இருக்கலாம், நம்முடைய குடும்பம் சம்பந்தமான பலவிதமான கடமைகளை நம்ம ஈடுபட்டிருக்கலாம், நம்முடைய இயற்கையின்படி, நம்முடைய தகுதியின்படி, கல்வி தகுதியின்படி அல்லது ஆன்மீக தகுதிகளின்படி, செல்வத்தின் தகுதிகளின்படி நம்முடைய மனித சமுதாயத்தில் நம்ம ஒவ்வொருமே ஒவ்வொரு விதமான கடமையை வந்து செய்துகிட்டு, இந்த கடமையை செய்யக்கூடிய நேரத்தில் நம்ம கடமைன்னு சொல்லி பல விதமான செயல்களில், காரியங்களில், வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறோம். இந்த வேலைகளை ஈடுபட்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய அடிப்படையான மன உணர்வு என்ன? பக்தர்களுக்கு கிருஷ்ண உணர்வு இருக்கு. சாதாரணமான முறையில் நம்மளுடைய மன உணர்வு என்ன? பொருள் சம்பாதிப்பது, தனம் சம்பாதிப்பது, எதுவுமே கிடையாது. தனம் சம்பாதிக்காத பட்சத்திற்கு, ஒருத்தர் நமக்கு தனத்தை, செல்வத்தை, பணத்தை கொடுக்காத பட்சத்திற்கு இந்த பௌதிக உலகத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய மாட்டோம். நம்ம சொல்றோம், ஸ்கூலுக்கு என்னுடைய குழந்தையை வந்து கல்வியை அடைவதற்காக அனுப்புறோம் சொல்றோம். உண்மையில கல்வியை அடைவதற்காகவா? அந்த கல்வி அவனுக்கு வேலையை கொடுக்காத பட்சத்திற்கு, அந்த வேலை அவனுக்கு பணம் சம்பாதிக்க முடியாத பட்சத்திற்கு நம்மளே சொல்றோம் கல்விக்கு போக வேண்டிய அவசியமே இல்லைங்கிறோம். இப்ப இந்த கல்வியுடைய நோக்கம் வந்து உண்மையில் இறுதியில கல்வியை அடைவது கிடையாது, இறுதியில் எதை அடைவது? பணத்தை அடைவது. காரணம், இன்றைய கல்வியத்தில் மிக முக்கியமாக இந்த பணம், கரன்சி நோட், மகாத்மா காந்தியுடைய படத்தை போட்ட இந்த நாணயம், இந்த சாதாரணமான பேப்பர், மனிதனுக்கு தேவையான எல்லா விதமான புலன் இன்பங்களை, சிற்றின்பங்களை வந்து அடைவதற்கு மிக மிக முக்கியமான கருவியாக வந்து இருக்கு. நம்ம உண்ணுவதாக இருக்கட்டும், உறங்குவதாக இருக்கட்டும், புலன் இன்பம் சம்பந்தமான எல்லா விதமான விஷயங்களை அடைவதாக இருக்கட்டும், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போவதாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களை நம்ம பக்கம் கவர்வதாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அடிப்படையாக என்ன தேவைப்படுது? இந்த பணம் தேவைப்படுது. இப்ப நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களுமே இந்த பௌதிக உலகத்துல தனத்தை சம்பாதிப்பதற்காக நம்ம செய்யறோம், அந்த மன உணர்வுல செய்யறோம். மீண்டும் ஆழமான முறையில் சிந்தித்து பார்க்கும் பொழுது பகவத்கீதையின்படி, சாஸ்திரங்களின்படி இந்த உடலுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களான உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல், தன்னைத்தானே பாதுகாத்தல்ங்கிற நான்கு விதமான செயல்களை செய்வதற்காகத்தான் எல்லா விதமான காரியங்களையுமே நம்ம பண்றோம். மனிதன் மட்டுமல்ல, இந்த பௌதிக உலகத்துல பிரபஞ்சத்துல நம்ம பார்க்கிறோம், சாஸ்திரத்தின்படி 84 லட்சம் விதமான விதவிதமான உயிரினங்கள் உள்ளன. எல்லா விதமான உயிரினங்களுமே காலையிலிருந்து மாலையில் வரை விதவிதமான காரியங்கள்ல தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கு. எந்த விதமான உயிரினமும் ஒரு காரியம் செய்யாம சும்மா இருக்க போறதே கிடையாது. நம்ம சொல்றோம், நம்ம தான் காலையில பைக் எடுத்துட்டு மவுண்ட் ரோட்ல வந்து வேகமாக வந்து வேலைக்கு ஓடுறோம், தள்ளதடிக்கிற மாதிரி ஓடுறோம். சாதாரணமாக ஒரு எறும்பை பாக்குறோம், எறும்பு கூட சூரிய ஒளி வந்தவுடன், காலை தினம் வந்தவுடனே மிக மிக சுறுசுறுப்பாக தனக்கான இரையை தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கு. சும்மா உட்கார்ந்துருக்குது, உட்காரல. மரத்தில் உறக்கக்கூடிய பறவைகளை பார்க்கிறோம், காலையில் சூரிய ஒளி வந்தவுடனே என்ன பண்ணுது? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுது. நம்ம நினைக்கிறோம் நம்முடைய தமிழ் மொழி தான் மிகப்பெரிய மொழி, நம்ம மட்டும் தான் பேசணும்னு நினைக்கிறோம். காலையில் பறவைகள் கூட என்ன பண்ணுது? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுது. என்ன பேசுது? காலையில் எந்திரிச்சிட்டியா, சீக்கிரம் இரையை தேடி கிளம்பு, உடனே தன்னுடைய காரியத்தை நோக்கி போகுது. நம்ம தான் பேங்க்ல லோன் எடுத்து வீடு கட்டுறோம்னு நினைக்கிறோம். பறவைகள் கூட என்ன பண்ணுது? வீடு கட்டுறது. நம்ம தான் கல்யாண மண்டபம் பார்த்து பத்திரிக்கை அடிச்சு முகூர்த்தம் பார்த்து பொருத்தம் பார்த்து ஏழாவது பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு குழந்தைகளை பெற்று குழந்தைகளை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஸ்கூல்ல படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி பணம் சம்பாதிச்சு வாழ்றோம்னு நினைக்கிறோம். இல்லை, இதே காரியங்களை உலகத்தில் உள்ள 84 லட்சம் விதவிதமான உயிரினங்களும் கண்டிப்பாக வந்து பண்ணிருக்கு, பண்ணிக்கொண்டு இருக்குது, ஒவ்வொரு நிமிடமும் பண்ணிக்கொண்டு இருக்கு. மீனுக்கும் மனைவி இருக்குது, குட்டிகள் இருக்குது, காட்டில் வாழக்கூடிய சிங்கம் புலி மான் எல்லா விதமான உயிரினங்களும் நம்மளை போல பறவைகள் எல்லா விதமான செயலிடம் இருக்கு. இப்போ மனித சமுதாயத்திலையும் பகவத்கீதையோட நோக்கம் கடமையை செய் பலனை எதிர்பாராவை மட்டும் நம்ம சொல்ல போனோம்னா பெரிய விஷயம் கிடையாது. காரணம், இந்த கடமையை வந்து சாதாரணமான உயிரினங்கள் கூட பண்ணது. பார், இவர் எவ்வளவு நல்ல மனிதர், தன்னுடைய குடும்பத்துக்காக சிரத்தையான முறையில் உழைக்கக்கூடியவர். இந்த மாணவன் எவ்வளவு நல்ல மாணவன், அவருடைய தாய் தந்தையுடைய பேச்சு அப்படி கேட்பான், ஸ்கூலுக்கு போவான், படிப்பான், வேலை பார்ப்பான், பணத்தை சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுப்பான். இவன் உத்தமமான மாணவன், சிரேஷ்டமான மனிதன் நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த அடிப்படையான கடமை உணர்ச்சி, இந்த உடனே சித்தின்பட்டு அடிப்படையாக வைத்த இந்த கடமை உணர்ச்சி வந்து மிருகங்களுக்கு கூட இருக்கு, சில நம்மளை விட அதிகமாக இருக்கு. மிருகங்கள் பறவைகள் தன்னுடைய குழந்தைகளை எந்த அளவுக்கு அக்கறையோட கவனிச்சுக்கிட்டுறேன். இப்ப பாக்கலாம், ஸ்கூல்ல இருந்து குழந்தைகள் வீட்டுக்கு வராங்க, வீட்டுல அம்மா முக்கியமாக அல்லது அப்பா இரண்டு பேரும் மிக மிக முக்கியமாக அம்மா சின்ன திரையில வந்து சீரியல் முன்ன உட்கார்ந்துக்கிறாங்க. குழந்தை பசியோட வாரான், ஸ்கூல்ல இருந்து திரும்பி தன்னுடைய பேக்க போடுறான், அம்மாவுக்கு வந்து தன்னோட சொந்த குழந்தையை வந்து கவனிக்கிறது கூட நேரம் கிடையாது. காரணம், சின்ன திரையில அந்த அளவிற்கு மிக மிக ஆர்வமான நம்மளுடைய இதயத்திற்கும் மனத்திற்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சீரியல் போயிட்டு இருக்கு. குழந்தை அப்படி பசியோட சோஃபாவில் அப்படி படுத்து உறங்கிறது. அதுக்கப்புறம் நைட் 8 மணிக்கு மிக மிக அவசரமாக ஏதாவது 2 தோசை வர்றது அந்த குழந்தைய கொடுக்குறோம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இந்த முறையில பார்க்க போனா கூட இந்த கலியுகத்துல மனித கடமைகளை விட மிருகங்கள் வந்து தன்னுடைய கடமையை சரியான முறையில பண்ணுது. காகங்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து சரியான முறையில வந்து பல பறவைகளை பார்க்கலாம், காயங்கள் காகம் சிட்டுக்குருவி பல பறவைகள் தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து அருமையான முறையில கடமை உணர்ச்சியோட உணவு ஓட்டுது. அப்ப மனித சமுதாயத்துல இந்த பௌதிக சம்பந்தமான உடல் சம்பந்தமான கடமையை மட்டும் செய்வதன் மூலமாக நாம் மிருகங்களோட உயர்ந்தவன் நம்ம சொல்ல முடியாது. காரணம், இது எல்லாமே எதற்காக செய்யப்பட்டது? இந்த அழியக்கூடிய 6 அடி உயரமுடைய அல்லது 6 அடி மண்ணுக்குள்ள போகக்கூடிய 6 அடி குழிக்குள்ள போகக்கூடிய இந்த உடலுக்காக செய்யப்படக்கூடிய காரியங்கள் தான், பெரிய காரியங்கள் கிடையாது. அதற்கு மாறாக இந்த மனித சமுதாயத்துல நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நம்முடைய ஆத்மாவிற்கு நன்மை வைக்கக்கூடிய செயல்களாக நம்ம செய்யணும். காரியங்களை பண்ணாம ஒரு மனிதன் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அதனால இந்த காரியங்கள் வந்து ஆத்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களாக வந்திருக்கணும், வெறும் உடலுக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியமாக இருக்கக்கூடாது. அப்போ கிருஷ்ண உடல்ல கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தக்கூடிய எண்ணத்தோட இந்த காரியங்களை நம்ம பண்ணக்கூடிய பட்சத்துல அந்த காரியங்கள் வந்து இந்த வெறும் உடலுக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுப்பதாகவும் இல்லாம நம்முடைய ஆத்மாவிற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களாக வந்து அமையும். ஸ்ரீமத் பாகவதத்துல முதல் ஸ்கந்தத்திலேயே சுகதேவ கோசாமி விளக்கமான முறையில் சொல்றார், இந்த உடலுக்கு நீ பல விதமான சிற்றின்பங்களை கொடுத்து சந்தோஷப்படுத்தலாம், ஆத்மாவிற்கு எந்த விதமான பொருளை கொடுத்து நீ சந்தோஷப்படுத்த முடியாது. ஆத்மாவை கொண்டு போய் ஏசி ரூம்ல வச்சதுனால அது சந்தோஷமா இடைஞ்சிடாது, அழகான மனைவியை கல்யாணம் செய்ததுனால அது சந்தோஷம் அடையாது, அல்லது விதவிதமான உணவு பதார்த்தங்களை கொடுத்ததுனால அது சந்தோஷம் அடையாது, தினசரி இருந்து விதவிதமான நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்யறதுனால அது சந்தோஷம் அடையாது. ஆத்மா ஒரே ஒரு காரியத்தை செய்யும் போது மட்டும்தான் சந்தோஷம் அடையும். எந்த காரியம்? சேவை புன்சாம் பரோ தர்மம் எதோ பக்தி அதோக்ஷதே அகைதிகி அபிரதிகதா எய்யாத்ம சுப்ரசீததி. சேவை புன்சாம் பரோ தர்மம், இந்த மனித இனத்துல மனித ஜாதியில ஒரு உயர்ந்த தர்மம் இருக்கு. இப்ப சொன்ன தர்மங்கள்லாம் வந்து மிருகங்களுக்கு கூட இருக்கு, நம்மளை விட அருமையான தர்மம் இருக்கு. இப்போ இந்த தர்மங்கள்லாம் மிருகங்களுக்கு கூட நம்மளோட சிரத்தையான முறையில இருக்கு. தன்னுடைய குழந்தைகளை என்னைக்குமே போட்டுட்டு சீரியல் பார்க்க போகாத காக்கா நம்மளோட உயர்ந்த தர்மம் உடையதா இருக்குது. இப்போ ஒன்றும் பெரிய பெருமை இல்லை. இதை விட ஒரு உயர்ந்த தர்மம் இருக்கு, பரோ தர்மம், ஆத்மாவுக்கு செய்யக்கூடிய தர்மம். சேவை பும்சாம் பரோ தர்மம் எதோ பக்தி ரதோக்ஷதே, யாருக்கு பக்தி செய்யணும்? அதோக்ஷிஜன் கிருஷ்ணர் விஷ்ணுவுக்கு பக்தி செய்யணும். மீண்டும் சில புரோபா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பக்திங்கிற முறை வந்து பக்திங்கிற வார்த்தை எல்லோருக்கும் பயன்படுத்தப்படுது, ஆனா பஜனை அப்படிங்கிற வார்த்தை, பஜன கிரியா அப்படிங்கிற வார்த்தை கிருஷ்ணனுக்கும் விஷ்ணுவுக்கும் சம்பந்தப்பட்டதுதான் பயன்படுத்தப்படணுமே தவிர சாஸ்திரத்தின்படி மற்றவங்களுக்கு பயன்படுத்த முடியாது. அது பிறகு பார்க்கலாம். எதோ பக்தி ரதோக்ஷதே அகைதிகி அபரதிகடா, அந்த பக்தி எப்படி இருக்கணும்? பணத்திற்காகவோ பொருளுக்காகவோ சுய இன்பத்திற்காகவோ போகக்கூடிய பக்தியா இருக்கக்கூடாது. சேனனும் இல்லாமல் கிருஷ்ணனை சந்தோஷப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட செய்யக்கூடிய பக்தியாக வந்து இருக்கணும். அப்படிப்பட்ட பக்தி யயாத்ம சுப்ரசி எடுதி நம்முடைய இதயத்தை நம்முடைய ஆத்மாவை வந்து சந்தோஷப்படுத்தும். இந்த சந்தோஷத்துக்கு தான் ஆத்மாவுக்கான சந்தோஷம் தான் உண்மையே நம்ம சந்தோஷப்படுத்தும். அதை நம்ம தேடி அறிஞ்சிட்டு இருக்கிறோம். துரதிருஷ்டவசமாக அந்த சந்தோஷத்தை அடைய தெரியாம அந்த சந்தோஷத்தை வந்து காமத்திலையும் குரோதத்திலையும் டெலிவிஷன்லையும் உலக இன்பத்திலையும் நம்ம அடையலாம் நம்ம நினைக்கிறோம். இந்த ஒரு விஷயம் தான் நமக்கு இதயத்தை சந்தோஷப்படுத்தும் சொல்லி சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு. அப்போ அந்த சந்தோஷத்தை அடைவதற்கு பகவான பக்தி செய்வதற்கு பக்திங்கிறது அடிப்படை அன்புன்னு சொல்லலாம். கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறதுக்காக எல்லா விதமான செயல்களையும் நீ செய்ய போற. அப்போ முதல்ல நம்ம என்ன நினைக்கணும், அந்த அன்புக்குரியவனை நம்ம யார பக்தி செய்ய புரியுமோ அவனை நினைக்க பழகணும். சேவை மன கிருஷ்ண பதாரமிந்தையோர் வசாம்சி வைகுந்த குணானு வர்ணனே. முதல்ல வந்து கிருஷ்ணரை இதயத்துல நினைக்க பழகணும். இதயத்துல நினைத்த பழகி இதயத்துல அவரையே நினைத்து அந்த கிருஷ்ண உணர்வோட நம்முடைய காரியங்களை அவருடைய சந்தோஷத்துக்காக நம்ம செய்ய பழகணும். நம்ம ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்றோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இந்த ஜபம் உண்மையில என்ன பண்ணுது ஆக்சுவலா, அந்த ஜபத்துடைய நோக்கம் கிருஷ்ணர்கிட்ட வந்து நம்ம வந்து பணம் கேட்கல, பொருள் கேட்கல, தனம் கேட்கல, பெண் கேட்கல, சிஷ்யர்கள் கேட்கல, நம்ம சமுதாயத்தை நம்மள பெரிய ஆளா மாத்த சொல்லல. அதுக்கு மாறாக கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறோம், உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கு உனக்கு சேவை செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு கேட்கிறோம். அது மட்டுமல்ல அந்த ஜபம் வந்து சிறிது சிறிதாக நம்முடைய மனதில் உள்ள களங்கங்களை வந்து எடுத்து நம்முடைய மனதை வந்து கிருஷ்ண உணர்வு உடையவனாக வந்து மாத்துது. சைதன்ய மகாபிரபு சொல்றார், சேதோ தர்ப்பண மார்ஜனம். நம்முடைய இதயம் வந்து தற்பொழுது வந்து தூசி பிடிந்த கண்ணாடி மாதிரி இருக்குது. நம்முடைய இதயத்துல நம்முடைய மனதுல இதயத்தும் மனமும் பக்கத்துல பக்கத்துல இருக்கா, நம்ம சில நேரங்களில் இதயத்தையும் மனதையும் ஒரே மாதிரி பேசுறோம். ஆத்மாவிற்கும் மனதிற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு, ரெண்டு பக்கத்துல ரொம்ப இருக்குது. நம்முடைய மன உணர்வும் ஆத்மாவுடைய உணர்வும் ரொம்ப பக்கத்துல நெருங்கி வருது. இப்ப நம்முடைய இதயத்துல நம்முடைய ஆன்மீக உணர்வும் நம்முடைய ஆத்மாவில இப்ப நம்ம பலவிதமான உணர்வு உடையவராக வந்து இருக்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் கண்டிப்பாக நமக்கு கிருஷ்ணரை பற்றிய உணர்வு இல்லை. நம்ம கண்ணை மூடி உட்கார்ந்து நம்முடைய இதயத்துக்கு நம்முடைய மனது உள்ளுக்கு நம்ம இப்ப என்ன நினைக்க நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். உடனே என்ன ஞாபகம், ரெண்டு வயசுல சாப்பிட்ட சாக்லேட் ஞாபகம் வரும். அது 15 வயசுல நம்ம பார்த்த படத்துல உள்ள சீன் ஞாபகத்துக்கு வரும். அல்லது 20 வயசுல நம்ம படிச்ச கதாபுஸ்தகத்துல ஒரு சீன் நமக்கு ஞாபகம் வரும். அல்லது காலேஜில் நம்ம வாத்தியார் எப்படி பேசுவார் அப்படிங்கிறத ஞாபகம் வரும். நம்முடைய இதயத்துல நம்மளே உள்ளுக்கு யோசிச்சு பார்க்கலாம். அது இங்க நம்ம உட்கார்ந்துருக்கும் போதே யோசிச்சு பார்க்கலாம், இப்ப வீட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கும் ஞாபகம் வரும். அந்த கலர் ஷர்ட் போட்டா நமக்கு எப்படி இருக்கும் ஞாபகம் வரும். கிரிக்கெட்ல இன்னைக்கு அந்த மேட்ச்ல இந்த கிரிக்கெட் பிளேயர் எத்தனை பவுண்டரி அடிச்சுப்பாங்க ஞாபகத்துக்கு வரும். இந்நேரம் மும்பையில மீண்டும் வந்து வெடிகுண்டு போட்டாங்களா போடலையாங்கிற மாதிரி ஞாபகம் வரும். மீண்டும் மெட்ராஸும் எலக்ட்ரிக் ட்ரெயின் இது மாதிரி வெடிகுண்டு இருக்குமோ நாளைக்கு அப்படிங்கிற சந்தேகம் வரும். நாளைக்கு நம்ம ஊர்ல மழை வருமா வராதாங்கிற சந்தேகம் வரும். நம்முடைய இதயத்துல நம்ம யோசிச்சு பார்க்கப்போனா ஒவ்வொரு நொடியும் இந்த மனம்ங்கிற குரங்கு வந்து விதவிதமான கிளைகளுக்கு தாங்கிக்கிட்டே இருக்குது. மனதை எதுக்காக நம்ம குரங்கு ஒத்து சொல்றோம், குரங்கு வந்து ஒரு இடத்துல இருக்காது. அது ஒரு இடத்துல நீ எந்த பொருளை கொடுத்து உட்கார வைக்க முடியாது. ஒரு இடத்துல உட்காரும், கையில வாழைப்பழத்தை எடுக்கும், சாப்பிடும், அடுத்த இடத்துக்கு தாவும், அடுத்த இடத்துக்கு போகும், இந்த பக்கம் வரும், மேல போகும், கீழே போகும். அது அமைதியா உட்கார வைக்கவே முடியாது. அதே போல சாஸ்திரங்களில் பொதுவாக மனம் குரங்குக்கு ஒப்பாக கருதப்பட்டிருக்கு. காரணம், நம்முடைய மனம் வந்து எதில் இருக்காது, ஒரு விஷயத்துல இருக்காது. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு விதமான உணர்வு உடையதாக, பௌதீகமான உணர்வு உடையவனாக வந்து இருக்கிறான். இந்த திருடனை, இந்த அயோக்கியனை, நம்மளுடைய மிகப்பெரிய எதிரியான நம்மளுடைய மனதை நம்ம சொல்றோம், எனக்கு உலகத்துல அவன் எதிரி இருக்கான் சார், எனக்கு இவன் எதிரி, அந்த பக்தர் என்கிட்ட ஒழுங்கா பேசுறது கிடையாது, முறைச்சிட்டு பேசுறதார், இந்த மனிதன் என்கிட்ட முறைச்சு பேசுறதார், இவன் எப்ப பார்த்தாலும் என் மேல விரோதம் உள்ளவனாக இருக்கிறான். ஆனா உலகத்திலேயே மிகப்பெரிய எதிரி எங்க இருக்கிறான், நம்மகிட்ட இருக்கிறான். மன ஏவ மனுஷியானாம் காரணம் அந்த மோக்ஷியோ, மிகப்பெரிய சத்துரு இங்க இருக்கிறான். காரணம், இந்த மனது வந்து நம்முடைய ஆத்மாவிற்கு சந்தோஷத்தை கொடுக்காத விஷயத்தை விட அந்த கிருஷ்ணரை மட்டும் தவிர்த்துட்டு உலகத்துல எத்தனை விஷயங்கள் இருக்கோ அவ்வளவு விஷயங்களையும் நினைச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம கூட சொல்ல, நம்ம கிருஷ்ண பக்தரா மாறிட்டோம். நம்ம மனதளவுல இந்த ஜபம் பண்றதுக்கு முந்தின வரைக்கும் கிருஷ்ண நினைக்கணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கு. அந்த ஜபமாலை உள்ளுக்கு கையை விட்டு ஜபம் பண்ண ஆரம்பிச்ச உடனேயே இந்த கோடி கோடி ஆண்டுகள் நம்ம உலகத்துல என்னென்னலாம் பண்ணமோ அவ்வளவு ஞாபகத்துக்குறது கிருஷ்ண கூட ஞாபகத்துக்கு வர மாட்டாரு. வாய் கிருஷ்ணரை சொல்லதே, அரே கிருஷ்ணான்னு சொல்லதே, நம்முடைய மனம் கிருஷ்ணரை மட்டும் நினைக்காத, உலகத்துல இது வரைக்கும் என்னென்ன காரியம்லாம் பண்ண அவ்வளோத்தையும் நினைக்கிறது. ஜபம் பண்றது ஈஸி, ஆனா கிருஷ்ணர் நினைக்கிறதே கஷ்டம். அதான் ஜபத்துல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஜபத்தினுடைய நாக்கம் மட்டும் யூஸ் பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. நம்முடைய காதையும் பயன்படுத்தணும். நாக்க பயன்படுத்துறது ஈஸி, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அம்மா பிரசாதம் நெய்வேத்தியம் பண்ணிப்பாங்களா, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம் 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 ஹரே, இன்னும் ரெண்டு ரவுண்ட் முடிஞ்ச உடனே கேட்கலாம், அம்மா சமைப்பீங்களா சமைக்க மாட்டீங்களா, மனதில் என்ன நினைக்கிறோம் அந்த பிரசாதத்தை டேஸ்ட் நினைச்சிட்டு இருக்கோம், கொஞ்சம் பிரசாதம் நினைச்சா பரவாயில்ல நம்ம அப்படி நினைக்கல, அந்த டேஸ்ட் எப்படி இருக்கோங்கிறத பத்தி நினைக்கிறோம். ஆனா உண்மையில ஹரே கிருஷ்ண ஜெபம் பண்ணும்போது செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், உடைய நாக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது, எதை பயன்படுத்தணும், உடைய காதை பயன்படுத்தணும். ஆனா காது வந்து கேட்காது, காரணம் மனதுக்கும் காதுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, ஒரு ஏஜென்ட் இருக்குது, ரெண்டு பேருக்கும் அவ்வளவு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், ரெண்டு பேரும் அவ்வளவு பார்ட்னர் போட்டுக்கிறாங்க, மனது தருது கிருஷ்ணனை பத்தி மட்டும் கேட்டுறாரு, அந்த நாமத்தை தீட்சை வாங்கியாச்சு பதினாறு சாண்டிங் பண்ணி முடிச்சிரு, அவ்வளவுதான், கேட்கறது வந்து கேட்காத. ஆனா ஆக்சுவலா கேட்கணும், ஆனா கேட்க முடியாது, காரணம் நம்முடைய மனதில் வந்து பல விதமான உணர்வுகள் இருக்கு, புல இன்ப உணர்வுகள் இருக்கு. இப்ப கிருஷ்ணரை கேட்கறதுக்கே நமக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குது, கிருஷ்ணன் நினைக்க ஈஸி, கிருஷ்ண உணர்வு வந்து உண்மையிலே வந்து நமக்கு அந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்கிறார் சுகதேவ கோசாமி. ஏன் நம்மளால அந்த அளவுக்கு கேட்க முடியல, காரணம் கிருஷ்ண உணர்வு வரக்கூடிய இடத்துல எந்த உணர்வு தூரப்போது, கிருஷ்ண சூரிய அந்தகார, கிருஷ்ணன் வந்து சூரியனுக்கு சமம், கிருஷ்ணன் நம்முடைய இதயத்துல வரக்கூடிய நேரத்துல உடனே என்ன போடுது, நம்முடைய மாய இதயத்தில் உள்ள எல்லா விதமான மாய உணர்வுகளும் புலன்ப உணர்வுகளும் எங்க போயிருது, தூர போயிருது. அப்ப நமக்கு இந்த புலன் இன்பத்தை விட்டு கொடுக்கணுங்கிற எண்ணம் நமக்கு இல்ல, நம்மளால முடியல, ஏன்னா காலம் காலமாக கோடி கோடி வருமாக பிரவி பிரவியாக இந்த புலன் இன்பத்தை வேட்கையில நம்ம வந்து பத்துலுடையவர்களாக மாறிட்டோம். இப்ப கிருஷ்ணர் வந்த உடனே அந்த உணர்வு தூர போக வேண்டியிருக்குது, கிருஷ்ணமாவது எல்லா வீட்டுக்கும் வரவும் மாட்டார், எல்லாருடைய இதயத்துக்கும் வரவும் மாட்டார், என்னைக்கு நம்மளுடைய இதயம் முழுமையான முறையில் சுத்தமடைய தான் அங்கே தான் அவர் வரப்போறார், கிருஷ்ணோட பிரசன்ஸ் அங்கே வரப்போது. அப்போ நம்மளால முழுமையான கிருஷ்ணனருக்கு நம்மளால வர முடியல, பெயரளவில் அந்த நாமத்தை சொன்னாலும் கூட. அப்போ நம்மளுடைய பக்தி அது மட்டுமல்ல நம்மளுடைய எல்லா விதமான செயல்களுமே முழு கிருஷ்ண உணர்வோடு கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்காக செய்யப்படணும். அது வெளியில உள்ள பக்தர்களாக கூட இருக்கலாம், கிரகஸ்தா பக்தர்களாகவும் இருக்கலாம், முழு நேர பக்தர்களாகவும் இருக்கலாம், அந்த காரியங்கள் முழுமையான முறையில கிருஷ்ண உணர்வோட கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்காக பண்ணப்படாத பட்சத்திற்கு கிருஷ்ணரும் சந்தோஷம் அடைய முடியாது, முழுமையான முறையில நம்முடைய ஆத்மாவும் சந்தோஷம் அடைய முடியாது. இதற்கு தொடர்ச்சியான பயிற்சி வந்து தேவை, பல விதமான பயிற்சி தேவை. ஒவ்வொரு முறையும் நம்முடைய ஜபத்திலையும் சரி நம்முடைய சேவையிலையும் சரி நம்ம செய்யக்கூடிய நேரத்துல மீண்டும் மீண்டும் நம்முடைய மனதை வந்து கிருஷ்ணனுடைய சேவையில கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துல ஈடுபடுத்தப்பட வேண்டும். இந்த கிருஷ்ண உணர்வு உண்மையிலே வந்து மிக மிக உயர்ந்த சந்தோஷத்தை கொடுக்கும். பார்க்கலாம் விருந்தாவனத்துல கிருஷ்ண நிலையில் நம்ம படிக்கிறோம், அதை துவாரகாவில படிக்கிறோம், எந்த அளவுக்கு கிருஷ்ண உணர்வோட இருக்கிறாங்க, கிருஷ்ணரையே கிருஷ்ணரை நினைக்கவும் செய்யணும், அந்த கிருஷ்ணன் சும்மா உட்காந்துருவோம் கூடாது, ஒரு இடத்துல கிருஷ்ண பக்திங்கிற தியானம் கிடையாது, ஒரு இடத்துல வந்து விஷ்ணு நினைச்சிட்டு அப்படி நான் நான்கு இருபத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி கிடையாது. கிருஷ்ண பக்தி என்பது கிருஷ்ணரை மனதில் நம்ம நினைக்கிறோம், அதே நேரத்தில் கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்காக பல விதமான காரியங்களில் ஈடுபட்டுக்கிறோம். ஸ்ரீமத் பாகவத்தில் பத்தாவது காண்டத்தில் துவாரகாவாசிகள் எல்லாருமே கிருஷ்ணரை பற்றி எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லியிருக்குது, மீண்டும் முதல் அத்தியாயத்திலையும் சொல்லியிருக்குது. கிருஷ்ணர் பல காலங்களுக்கு பின்னால குருஷேத்திர போர்க்களத்தில் கலந்துட்டு இந்திரபிரச நகரத்திலிருந்து இப்போ உள்ள டெல்லி நகரத்திலிருந்து துவாரகா நகரத்துக்கு வரார். இப்போ துவாரகாவாசிகள்லாம் ஈவன் ராமாயணத்திலையும் அதே மாதிரி கதை வருது, கிருஷ்ணரை பல காலம் பிரிந்ததன் காரணமாக வெளிப்படையான முறையில் இதே போல உடலுக்கு சம்பந்தமான காரியங்கள்லாம் பண்றாங்க, வியாபாரி வியாபாரம் பண்ண போறார், வீட்டுக்காரம்மா வீட்டில் சமைக்கிறாங்க, குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகுது, சத்ரியன் போர்க்கலையை பயிர்தான், பிராமணன் வேதங்களை படிக்கிறான், இருந்தாலும் அவங்களுடைய எண்ணம் எல்லாமே கிருஷ்ணரையே பற்றி நினைச்சிட்டு இருக்குது. ராமாயணத்திலையும் அதே மாதிரி அயோத்தியா வாசிகள் எல்லாரும் ராமர் பதினாறு காலம் பதினாறு வருஷ காலம் வனவாசம் போற நேரத்திலாம் கிருஷ்ணர் ராமரையே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கிருஷ்ணரை பற்றிய அந்த சிந்தனை அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆழமான முறையில் இருக்கு. கிருஷ்ணர் மீண்டும் துவாரக நகரத்துடைய எல்லைக்கு வந்து தன்னுடைய சங்கான கிருஷ்ணனுடைய சங்குடைய பேர் என்ன, பாஞ்சசன்யம், தன்னுடைய சங்க எடுத்து ஊதின உடனேயே அந்த கிருஷ்ணனோடு உள்ள எல்லா துவாரகாவாசிகளுக்கும் அவ்வளவு சந்தோஷம் வருது. எல்லாரும் உடனே வேலையெல்லாம் போட்டுட்டு என்ன பண்றாங்க, உடனே வந்து கிருஷ்ணன் பாக்குறதுக்கு ஓடியாறாங்க. வியாபாரி இப்ப மீண்டும் உதாரணம், கடமைசி பலனை எதிர்பாரு, நம்ம வியாபாரம் பாக்குறோம், உடனே திடீர்னு நியூஸ் வருது, ரதயாத்திர பலராமன் ஜெகநாதன் வராரு அப்படின்னு நியூஸ் வருது, நம்ம கடையை போட்டு ஓடுவோமா, நம்ம கடையை அப்படி போட்டு ஓடிடுவோமா, ஏன் ஓட மாட்டோம், நம்மளுடைய எண்ணம் என்ன இருக்கு, இந்த கடை நடத்துவதமாக வியாபாரம் நடத்துவதாக தனம் சம்பாதிக்கணும், கிருஷ்ணரை சம்பாதிக்கணுங்கிறது கிடையாது. ஆனா துவாரகா வாசிகள் எல்லாருமே வியாபாரிகள் எல்லாருமே என்ன பண்றாங்க, கிருஷ்ணன் வராரு தெரிஞ்சவனே அப்படி கடை அப்படி விட்டுட்டு ஓடியாந்து, காரணம் அந்த செயல் எந்த கடை எந்த காரியத்துல பண்ணப்பட்டிருக்கு, எந்த உணர்வு பண்ணப்பட்டிருக்கு, கிருஷ்ண உணர்வுல பண்ணப்பட்டிருக்கு. சமைக்கிற மகாராஜிகள் அம்மாக்கள் வீட்டில் சமைக்கிறவங்க அப்படி வந்து சமையல் விட்டுட்டு கிருஷ்ணரை பாக்குறதுக்கு ஓடுறாங்க, எல்லோருமே கிருஷ்ணரை பாக்குறதுக்கு ஓடுறாங்க, தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் கூட அந்த குழந்தைய அப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. அந்த அளவிற்கு முழு கிருஷ்ண உணர்வுடையவர்களாக வந்திருக்கிறாங்க. அந்த கிருஷ்ண உணர்வு தான் நம்மளை சந்தோஷப்படுத்துமே தவிர வெறும் கடமைச்சியை பலனை எதிர்பாராதே, கடமைச்சியை பலனை எதிர்பாராதே. இது வந்து ஆத்மாவை சந்தோஷப்படுத்தாது, வெறும் உடலை மட்டும்தான் சந்தோஷப்படுத்தும். அப்ப இந்த கிருஷ்ண உணர்வுடையவனாக மாறுறதுக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல பல அருமையான உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சில புரோபாத பொருள் சில விஷயங்கள் அடிப்படையான முறையில் புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் வந்து கிருஷ்ணனுடைய சில மாயாவாதிகள் இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்குள்ள இந்த ஸ்லோகத்திற்கு உரை எழுதக்கூடிய நேரத்தில் மக்களுடைய மனதை வந்து கிருஷ்ண உணர்வு வந்து வேறு பக்கத்துக்கு வேறு விதமான முறையில திசை திருப்புறாங்க. எப்படி திசை திருப்புறாங்கன்னா, இந்த இடத்துல கிருஷ்ணர் வந்து தன்னை நினைன்னு சொல்லும் போது உண்மையில என்ன சொல்ல வர்றாருனா, கிருஷ்ணர் இந்த இரண்டு கை ரூபத்துல அழகான கருநீல நிறத்துல தலையில வந்து மயிர் பீலியோட நிக்கிறார். உண்மையில சொல்றது என்ன சொல்றாருன்னா, என்ன நினை சொல்லல அவரு, என்னுடைய உடல் உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவும் நினை அப்படின்னு சொல்றாரு. காரணம், நம்மகிட்ட ரெண்டு விதமான வஸ்துக்கள் இருக்கு. நம்ம சொல்றோம் சங்கர், பெரம்பூர்ல உள்ள சங்கருங்கிறோம். பெரம்பூர் உள்ள சங்கருக்கு வெளிப்படையான ஒரு உருவம் இருக்கு, 25 வயது நபர், ஒரு அழகான தமிழ் இளைஞர் உடல் இருக்கிறவருக்கு. அவருடைய உடல் உள்ள இன்னொன்னு இருக்கிறது, ஒரு ஆத்மா இருக்குது. இந்த சங்கர் உயிர் விடக்கூடிய நேரத்துல அந்த தமிழ் உடல் இங்கதான் இருக்கு. ஆனா அந்த உடல்ல இருந்த நபர் எங்க போயிட்டார், 100 பக்கம் போயிட்டார். அப்ப அவர் என்னை நேசின்னு சொல்லும்போது, சங்கர் என்னை நேசின்னு சொல்லும்போது, உண்மையில வந்து ஒரு உடலை சொல்லல, உள்ளுக்குள்ள ஒரு மனிதன் சொல்லார். அது உண்மைதான். காரணம் வந்து வெறும் உடலை மட்டும் சொல்லல, அவர் உடலுக்குள்ள ஆத்மாவை சொல்ல. ஆனா கிருஷ்ணருக்கு இந்த உதாரணம் வந்து பொருத்தமானதாக மாறாது. காரணம், கிருஷ்ணருக்கு வந்து உடலுக்கும் ஆத்மாவுக்கும் என்ன கிடையாது, வித்தியாசம் கிடையாது. கிருஷ்ணனுடைய உடலும் ஒண்ணுதான், ஆத்மாவும் கிடையாது. காரணம் வந்து கிருஷ்ணர் வந்து ஒவ்வொரு 25 வருஷமும் 60 வருஷமும் நம்மள மாதிரி ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு போகக்கூடியவர் கிடையாது. ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சித் ஆனந்த விக்கிரகா அனாதிராதி கோவிந்தா சர்வ காரண காரணம். அவருக்கு என்ன கிடையாது, ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது என்ன அர்த்தம், அவருக்கு வந்து உடலை வந்து அவர் என்ன பண்ண கிடையாது, உட போறதே கிடையாது. நித்தியமான ஒரே உடல்ல இருக்கிறார். மீண்டும் பகவத்கீதையில பகவான் சொல்றார், அஜோபிசன் நவிய ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன், எனக்கு பிறப்பு கிடையாதுங்கிறார். பிறப்பு நம்ம எதனால பிறக்கிறோம், ஒரு அம்மாவுடைய கர்ப்பத்துல இருந்து. நம்மளுடைய ஆத்மா உடலை, ஒரு பழைய கிழவன் உடலை விட்ட உடனே, அல்லது கிழவி உடலை விட்ட உடனே நமக்கு என்ன தேவைப்படுது, மீண்டும் வந்து ஒரு உடல் தேவைப்படுது. அதான் இன்னொரு அம்மாவுடைய கர்ப்பத்துள்ளுக்கு போய் அங்க ஒரு உடலை உண்டு பண்ணி மீண்டும் பிறக்கிறோம். கிருஷ்ணருக்கு அந்த மாதிரி கிடையாது, ஒரு உடலை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா ஒரு நாள் உடலை வந்து உடப்படுறதே கிடையாது. நம்ம எதனால உடலை விடுறோம், உடலை விட்டுதான் ஆகணும். காரணம், துணி என்ன ஆயிடுச்சு, பணத்தாயிடுச்சு, கந்தை ஆயிடுச்சு, அதை தூரப்பட்டுதான் ஆகணும். அதனால எந்த விதமான பயனும் இல்லை. ஒரு வயவாரியன் வந்து மரணத்தை கண்டு சந்தோஷப்படணும். காரணம், அந்த வயதான உடலை வச்சு அவன் என்ன பண்ண போறான், சாப்பிட முடியாது, சாப்பிட்டா டேஸ்ட் கிடைக்காது, சினிமா பாட்டு கேட்க முடியாது. காரணம், காதுல வந்து கேட்கக்கூடிய சக்தி வந்து குறைஞ்சிருது. கண்ணை வச்சு டிவி பார்க்க முடியாது, காரணம் கண் பார்வை வந்து குறைஞ்சிருது. அதனால மரணம் வந்தா உண்மையில என்ன பண்ணணும், சந்தோஷப்படணும். காரணம், அவனுக்கு சீக்கிரம் வந்து ஒரு புதுமையான நல்ல உடல் கொடுக்கப்பட போகுது, இயற்கையின் சட்டத்தின் மூலமாக. ஆனா கிருஷ்ணருக்கு இடையும் போல உடமை மாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் கிடையாது, அவர் ஒரே உடல்ல தான் இருக்கிறார். அப்ப கிருஷ்ண உணர்வுன்னு என்னன்னா, இந்த கிருஷ்ணரை நேரடியான முறை நினை. அப்போ ஒரு மனிதரை நேரடியான முறை நினைக்கும் போது கண்டிப்பாக வந்து கிருஷ்ணரை பத்தி நம்ம நினைக்கணும்னா, கண்டிப்பாக அவருடைய உருவத்து மேல நமக்கு கவர்ச்சி வந்திருக்கணும், அவருடைய நாமத்தின் மேல நமக்கு கவர்ச்சி வந்திருக்கணும், அவருடைய செயல்கள் மேலேயும் நமக்கு கவர்ச்சி வந்திருக்கும். ஏன்னா கிருஷ்ணர்கள் ஒரு நபர், ஒவ்வொரு நபருக்கும் ஒரு உருவம் இருக்கு, ஒரு பெயர் இருக்கு, பல விதமான செயல்களும் இருக்கு. அப்ப கிருஷ்ணரை பற்றி ஸ்மரணம் பண்ணணும் அப்படின்னாக்க, நமக்கு இந்த எல்லா விதமான விஷயங்கள்லயும் எனக்கு பரிச்சயம் வந்திருக்கணும், கவர்ச்சி வந்திருக்கணும். ஓ, கிருஷ்ணர் எவ்வளவு அழகானவர், அவருடைய உடலுடைய நிறம் என்ன, அவருடைய கண் எவ்வளோ போல தாமரை மலர்கள் போல அழகா இருக்கு, அவருடைய புன்னகை எந்த மாதிரி இருக்கு, அவருடைய புன்னகை எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி குந்தி மகாராணி வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றாங்க. எப்படி இருக்குங்கிறாங்க குந்தி மகாராணி, அவருடைய புன்னகை எந்த அளவுக்கு மிக அழகாக கவர்ச்சிகரமானது இருக்கு அப்படிங்கிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா விதமான விஷயங்களையும் வந்து நம்ம வந்து உலகத்தில் உள்ள நம்ம எல்லோருமே மாயால் கவரப்படுறோம், மாயா சக்தியால் கவரப்படுறோம், பெண்ணுடைய அழகுக்காக கவரப்படுதோம், ஆணுடைய அழகால் கவரப்படுதோம், இந்த உலகத்தில் உள்ள செல்வத்தால் கவரப்படுதோம், இயற்கையால் கவரப்படுதோம். ஆனா கிருஷ்ணனுடைய புன்னகை இந்த மாயாதேவிக்கே எப்படி இருக்கு, மாயாதேவி கவரக்கூடியதாக வந்திருக்கு. இப்ப கிருஷ்ணனுடைய இந்த மாதிரி அவருடைய உடலால் கவரப்படணும், அவருடைய குணத்தால் கவரப்படணும், அவருடைய லீலைகளால் நம்ம கவரப்படணும். அப்ப நம்ம கவரப்படக்கூடிய நேரத்துல தான், அதுல நமக்கு ஒரு கவர்ச்சி வரக்கூடிய நேரத்துல தான் நமக்கு என்ன இருக்கும், கிருஷ்ணனை பத்தி சிந்தனை அப்படி இருக்கும். ஓ, கிருஷ்ணர் இவ்வளவு அழகானவர், கிருஷ்ணன் எந்த அளவுக்கு குணமானவர், இந்த லீலைகளை எந்த அளவுக்கு அற்புதமான முறையில் அவர் செயல்படுதார், கிருஷ்ணனுடைய நாமம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு சுவை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, குறைந்தது கிருஷ்ணனுடைய பிரசாதம் சாதாரணமான உணவை விட எந்த அளவுக்கு சுவை உள்ளதாக இருக்கு அப்படின்னா நமக்கு கவர்ச்சி வரணும். மரண நேரத்துல வந்து ஒரு மனிதன் வந்து ஓ இஸ்கான் கோயில சண்டை பிரசாரம் சாப்பிட்டா எந்த அளவுக்கு சுவையா இருக்குன்னு நினைச்சாலே பேக் போயிடுவான். காரணம் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் அவனுடைய கவர்ச்சி வந்து எப்படிப்பட்டதாக மாறிடுச்சு, கிருஷ்ண பிரசாரம் கிருஷ்ணன் சம்பந்தப்பட்டதாக வந்து மாறிடுச்சு. அந்த கவர்ச்சி வரணும். இப்ப சில பிரபாவம் சொன்னார், அந்த கவர்ச்சி கிருஷ்ணன் மேல நம்முடைய உணர்வு, கிருஷ்ணனை பத்தி நம்ம நினைக்கக்கூடிய விஷயம் வந்து மீண்டும் நமக்கு அந்த கவரப்பட்டு நம்மளும் அறைய பற்றி பக்தி செய்யணும்னு ஆசைப்படணும். கிருஷ்ணனுக்கு மாலை தொடுத்தா எந்த மாதிரி நல்லா இருக்கும், கிருஷ்ணனுடைய நாமத்தை ஜெபம் பண்ணா எப்படி இருக்கும், கிருஷ்ணக்காக சேவை செஞ்சா அப்படி இருக்கும், கிருஷ்ணனுடைய கீர்த்தனத்துல துள்ளி குதிச்சா அப்படி இருக்கும், கிருஷ்ணன் இந்த லீலையை எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறார், இந்த மாதிரி நம்ம நினைக்கணும். நினைக்கும் போது நம்ம கிருஷ்ண உணர்வுடையவனாக இருக்கிறோம் நம்ம. அது தவிர அதுக்கு மாறாக மனித சமுதாயத்துல பார்க்கலாம், இது இல்லாம நம்முடைய மனதை வந்து சாதாரணமான விஷயங்களை வந்து பலவிதமான முறையில வந்து பயன்படுத்துறோம். இன்னைக்கு வந்து அமெரிக்கன் அதிபர் புஷ் வந்து எப்படி எலெக்ஷனை ஜெயிச்சிருப்பார், இவனை ஜெயிச்சுட்டு எப்படி வந்தார், பல விதமான விஷயங்களை நம்முடைய மூளை நம்ம செலவழிக்கிறோம் சிந்திக்கக்கூடிய சக்தியை. அதற்கு மாறாக நம்முடைய சிந்திக்கக்கூடிய சக்தியை வந்து கிருஷ்ணன் நிலையை பற்றி சிந்திக்கக்கூடிய விஷயத்துல பயன்படுத்தணும். இப்ப கிருஷ்ணன் நினைக்கிறதே ஸ்ரீல பிரபா சொல்றார், இன்னொரு விதமான நினைப்பு இருக்கு, கிருஷ்ணர் அன்போட எப்படி அவருக்கு பக்தி செய்யறதுன்னு நினைக்கிறதே, இன்னொன்னு வந்து அவரை எதிரியாக வந்து நினைக்கிறது. கிருஷ்ணரை எப்பவும் பக்தியோட அவருக்கு அன்பு செய்யும் நினைக்கிறதே மிக மிக உன்னதமானவர்கள் வந்து விருந்தாவனத்தில் உள்ள கோபியர்கள். கிருஷ்ண தினசரி காலையில வந்து அவர் வந்து விருந்தாவனத்திலிருந்து வெளியில பசுமைக்கு போயிருந்தார், மாலையில் தான் மீண்டும் விருந்தாவன கிராமத்துக்கு திரும்பி வரார். இருந்தாலும் கோபியர்கள் தன்னுடைய வீடுகளில் இல்லங்களில் பலவிதமான வேலைகளை பார்த்தபடியும் கூட அவனுடைய மனது எல்லாம் மீண்டும் கிருஷ்ணன் எப்ப திரும்பி வருவார், அவர் எப்படி சந்தோஷப்படுத்துறதுங்கிறதே இருந்து இருக்குது. பிரஜவாசிகள் ஒவ்வொருத்தரும் வந்து கிருஷ்ணனை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு மாறாக சில பிரபாகரங்க உதாரணம் கொடுக்கிறார், கம்சன் கூட எப்பவும் கிருஷ்ணனை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறான். நான் கம்சன் எப்படி நினைச்சிட்டு இருக்கிறான்னா, காரணம் அவனுக்கு அந்த அசரீரி தேவபாணி என்ன சொல்லிச்சது, வானத்திலிருந்து உன்னுடைய தங்கை தேவனுக்கு பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தைய வந்து என்ன பண்ணுவான், உன்ன வந்து கொன்னுருவான். அப்ப அவருக்கு தெரியும் கிருஷ்ணன் நம்மளை கொல்ல வராங்கிறது தெரியும். ஒவ்வொரு நேரமும் வந்து அவன் நினைச்சிட்டு இருக்கான், கிருஷ்ணன் வந்து எப்ப நம்மளை கொல்ல வருவான் கொல்ல வருவான். அது மட்டும் இல்ல, என்ன கொல்ல வருவான்ங்கிறதுனால கிருஷ்ணன் மேல வந்து மிக காழ்ப்புணர்ச்சியோட கிருஷ்ணனை பத்தி நினைக்கிறான். என்னுடைய பரம எதிரி, நித்தியமான எதிரிய வந்து கிருஷ்ணர், அவன் நான் கொன்னுருவேன் சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் நினைக்கிறான். இப்ப ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது, அவன் ஒரு மஞ்சள் கலர் ஆடையை, ஏதாவது மஞ்சள் கலர்ல ஏதாவது ஒரு ஸ்கிரீன் இருக்குன்னா மஞ்சள் கலர்ல ஸ்கிரீனை பார்த்துட்டா உடனே நினைக்கிறான், ஓ இது கிருஷ்ணர் அப்படின்னு நினைக்கிறான். காரணம் கிருஷ்ணனுடைய பட்டு பீராமரம் பொதுவாக என்ன கலர்ல இருக்கும், மஞ்சள் கலர்ல இருக்கும். அவனு நினைக்கிறான் கிருஷ்ணன் பத்தி, ஆனா அவனுடைய உணர்வு எப்படி இருக்குன்னா கிருஷ்ணன் வந்துருவாரு, அவன் கொல்லதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும், அவன் என்னுடைய எதிரி அப்படின்னு நினைக்கிறான். அதே போல கருணையில மேகத்தை பார்த்துட்டா அவன் அன்போட கிருஷ்ணனை பத்தி நினைக்கிறான், கிருஷ்ணனுடைய உள்ள இந்த கலர் எல்லாம் கிருஷ்ணன் ஒரு நாள் வருவான் அவனை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இந்த விதமான உணர்வு வந்து பக்தி இல்லை. இதே மாதிரி சில நேரங்கள் அப்கோர்ஸ் அதனால கூட பலன் இருக்கு. ராமாயணத்தில் ஒரு கதை இருக்கு, நம்ம பார்க்கலாம். மாரீசனுடைய கதை. மாரீசன் யாரு, மாரீசன் வந்து முதல்ல வந்து தண்டகாரண்ய வனத்தில் வந்து ராமர் வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் கரண் அப்படிங்கிற அரக்கனோட ராமரை வந்து ராமர் கூட யுத்தம் பண்ண போறான். அப்போ அவன் நினைக்கிறான் ராமர் வந்து சாதாரணமாக தசரதனுடைய புத்திரன் ஸ்ரீ சாதாரணமானவர்களை யுத்தம் பண்ண போறான். இப்போ யுத்தம் பண்ணக்கூடிய நேரத்தில் ராமர் மிக குறைந்த நேரத்தில் கரணையும் அவனுடைய படைகளையும் மாரிசனையும் வந்து எல்லாரையும் கொன்று தீர்த்துறார். இது மாதிரி ஒரு போர்க்கலையை வந்து ஒரு போர் திறமையை அவன் நினைச்சு பார்த்ததே கிடையாது, எல்லோருமே இறந்துருந்தாங்க. ஆனால் அதிர்ஷ்டவசமாக ராமர் விட்ட அம்பு வந்து மாரிசனை வந்து நூறு யோஜனை தூரம், நூறு யோஜனை தூரம்னா 800 மைல் தூரத்தில் கொண்டு போய் போட்டுருது. அவருடைய அந்த போர் திறமையை பார்த்த அந்த நேரத்திலிருந்து மாரிசனுடைய நினைப்பு எல்லாம் ராமர் மேல தான் இருக்குது. ஓ இந்த மாதிரி சிறந்த ஒரு நபரை வந்து நம்ம பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லி தெரிந்தோ தெரியாமல் அவனுடைய மனநு வந்து ராமவனாக மாறிட்டான். அப்போ ராவணன் வந்து முதல்ல வந்து கேட்கிறான் மாரிசன் சொல்லலாம், ராமனுடைய மனைவி சீத்தை வந்து அந்த அளவுக்கு அழகானவங்க, அதாவது கவர்றதுக்காக நீ என்ன மாதிரி புள்ளிமான் உருவம் எடுத்து நீ போ, தங்கமான உருவம் எடுத்து போகும்போது மாரிசன் முதல்ல என்ன சொல்லலாம், இந்த காரியத்தை மட்டும் நான் எந்த காரணத்தை கொண்டு என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். காரணம் நீ சாதாரணமான தசரதனுடைய புத்தன் நினைக்கக்கூடிய ஒரு சத்ரின்னு நினைக்கக்கூடிய ராமர் வந்து நான் நேரடியான முறையில் யுத்தத்தில் அனுபவப்பட்டேன், சாதாரணமான ஒரு அரசன் கிடையாது, யாரு சாட்சாத் விஷ்ணுவே வந்திருக்காரு. காரணம் சாதாரணமான மனிதன் அந்த மாதிரி யுத்தம் பண்ண முடியாது. இப்போ அவன் தெரிந்தோ தெரியாமல் கடைசியில் ராவணனுக்காக புள்ளிமான் உருவத்தை எடுத்து போனாலும் கூட அவன் பய உணர்ச்சியோட ஆக்சுவலாக என்ன நினச்சிட்டு இருக்கான், ஒவ்வொரு நிமிஷமும் ராமர் நினச்சிக்கிட்டே இருக்கிறான். அது மாதிரி பய உணர்ச்சியோட கிருஷ்ணரை பற்றி நினைக்கும் போது நமக்கு முக்தி கிடைக்குது. ஆனால் பக்தர்கள் பய உணர்ச்சியோட பற்றி கூட கிருஷ்ணன் நினைக்கிறது கிடையாது, எதிரியாக நினைக்கிறது பக்தியே கிடையாது. யார் நினைக்கிறது, கம்சன் மாதிரி நினைக்கிறது. உதாரணமாக சில நேரத்தில் பார்க்கலாம், நாசிகவாதிகள் நம்மளோட கடவுளை பற்றி அதிகமாக சிந்திச்சிருப்பாங்க. அது ஒரு வகையில் நம்மளை விட அதிகமாக கிருஷ்ணரை பற்றி ராமரை பற்றி நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் வந்து அந்த நினைப்பு, அந்த சிந்தனை, அந்த உணர்வு அன்பு கலந்ததாக இல்லாதனால, அன்பு அடிப்படையாக வைத்திருந்ததுனால எந்த விதமான பயனுமே இல்லை. பய உணர்ச்சியோட கிருஷ்ணன் நினைக்கும் போது நமக்கு முக்தி கிடைக்குது. ஆனால் நம்மளுடைய பக்தியில் வெறும் பய உணர்ச்சியோட கூட இருக்கக்கூடாது, கிருஷ்ணரை எப்படி அன்பு செய்வதுங்கிற எண்ணத்தோடு நம்மளுடைய சிந்தனை இருக்கணும். இன்னொரு விஷயம், சிந்தனை வந்து மீண்டும் செயலுக்கு செயலை வந்து வழிபடுத்தும். நான் சொல்றேன், ப்ரோபா மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன், ப்ரோபா சந்தோஷப்படுத்ததாக புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவேன். தட்ஸ் ஓகே, நல்ல சிந்தனை. டெம்பிள் பிரசன்ட் சொல்றாரு, ஓகே மராத்தான் வருது, தினசரி சாயங்காலம் ஒரு மணி நேரம் வரைக்கும் புக் டிஷன் போயிட்டு வா. இல்ல பிரபு, நான் மனசுலேயே புக் டிஷன் பண்ணிடுறேன்னு சொல்லாது. சிந்தனை வந்து உண்மையே நீ சிந்திச்சிருந்தா என்ன நடக்கும், ஆக்சுவலா செயல நீ காமிப்ப, ஏமாத்தக்கூடாது. ஒவ்வொரு செயலும் அந்த மாதிரி நீ வந்து மனதில எல்லா காரியமும் பண்ண, மனதில் உள்ளவன் ஒன்றுமே செய்யணும். அப்ப நம்ம சொல்லணும், மீண்டும் டெம்பிள் பிரசன் சொல்லுவார், மனதிலே பிரசாதம் சாப்பிடுங்க. அப்படித்தானே, மனதிலே நீ எல்லா பக்தியும் பண்ணும்போது பிரசாதம் சாப்பிடுற சேவையும் மனதிலே பண்ணு. எதுக்கு கையெடுத்த வாயில பிரசாதம் எடுத்து போடுற, அந்த மாதிரி ஏமாத்தக்கூடாது. உண்மையிலே நம்ம சிந்திச்சிருந்தோம்னா அது வந்து செயல் இருக்கும். உண்மையிலே ஒரு மனிதன் கிறிஸ்டியன் மேல பக்தி வச்சிருந்தா நம்ம வந்து அவனை மோட்டிவேட் பண்ணக்கூடிய அவசியம் இல்ல. அப்படின்னா அவனே காலையில் மங்களாரத்தி வருவான், மங்களாரத்தில் கலந்துக்கிடுவான், வீட்டில் இருந்து வரும்போது கிருஷ்ணனுக்கு அவனே ஒரு 5 ரூபா செலவழிச்சு ஒரு பூ வாங்கிட்டு வருவான், ஒரு புஷ்பம் வாங்கிட்டு வருவான். காரணம், கிருஷ்ணன் அவனுக்கு அன்பு வந்துட்டு போய் கோயிலில் கேட்பான், நானும் ஒரு சேவை செய்யலாமான்னு கேட்பான். ஓகே, ஜென்மாஷ்டமி வருது, நானும் பகவானுக்கு ஏதாவது டொனேஷன் பண்ணலாமான்னு கேட்பான், ஒரு சேவை செய்யலாமான்னு கேட்பான். நானும் வாரத்தில் 7 நாள் நான் உழைக்கிறேன், ஒரு நாள் லீவ் போட்டு கிருஷ்ணக்கு ஏதாவது பண்ணலாம்னு நினைப்பான். அவனே புத்தகத்தை எடுத்து படிப்பார், ஜபத்தை அதிகமாக பண்ணுவார், ஒரு செயலில் ஈடுபடுவார். அப்போ காரணம் அன்பு, அன்பு வந்து செயலில் வந்து வெளிப்படுது. அப்போ ஒரு செயல், இது அன்பு கலந்த செயலாக இருக்கணும். அதாவது சிறீல பிரபாகரனுடைய புத்தகத்தில் வந்து வெறும் பக்திங்கிற வார்த்தையை எங்கேயுமே பயன்படுத்தலை. அதுக்கு மாதிரி என்ன எழுதுறார், பக்தி தொண்டு. காரணம், உன்னுடைய பக்தி, உன்னுடைய அன்பு பக்தி தொண்டாக மாறுமே தவிர வெறும் பக்தியாக வந்து நிற்காது. வெறும் பக்தி மட்டும் இருக்குன்னு சொல்றது சில நேரங்களில் உணர்வு இருக்கலாம், ஆனால் உண்மையிலே உணர்வு வந்து செயலுக்கு வந்து வழிகாட்டு செய்யும். இப்போ மீண்டும் வருது, இப்போ இந்த பக்தியை வந்து பயிற்சி செய்வதற்காகத்தான் இந்தியாவில் பலவிதமான கிருஷ்ண ஆலயங்களை வந்து அந்த காலத்தில் வந்து ஆச்சாரியர்கள் ஏற்படுத்தினாங்க. இப்போ அந்த காலத்தில் உள்ள ஆலயங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள ஆலயங்கள் மாதிரி கிடையாது. ஆலயங்களுக்கு போக வேண்டியது, அங்கே வந்து பூஜாரி இருப்பார், பூஜாட்ட போய் நம்முடைய நட்சத்திரத்தை சொல்ல வேண்டியது, அக்சஸ்லி ஒரு 100 ரூபாய் ஒரு 50 ரூபாய் அல்லது 20 ரூபாய் தட்டில் போட வேண்டியது, எனக்கு வந்து ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும், அது என்னுடைய வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கணும், அது என்ன பிறந்த நாள், எனக்கு எல்லாமே நல்லாவே கிடைக்கணும்னு சொல்லி நம்ம பக்தி செய்கிறது வந்து பக்தி கிடையாது. அந்த கோயிலுக்கு போவோம், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் பெருமாள் கோயிலுக்கு போயிருப்போம். நான் பெருமாள் தான் கிடைச்ச கடவுள் அப்படிங்கிறே நமக்கு தெரியாது. வீட்டில் வந்து பார்த்தா மீண்டும் ஒரு சினிமா நடிகரோட படத்தை வச்சிருப்போம், அவர் தான் கடவுள் நினச்சிருப்போம். ஏன்னா அவர் வந்து வெள்ளை திரையில் வந்து ஒரே நேரத்தில் வந்து 10 வில்லன்களை அடித்து நொறுக்கிறார். நம்முடைய மனதை என்ன ஹீரோ யார் தான், கடவுள். நம்முடைய பிரியமான கதாநாயகன் நம் பெருமாள் கிடையாது. காரணம், நம்ம பெருமாள் கோயிலுக்கு போறமே தவிர, பகவானுடைய கோயிலுக்கு போறமே தவிர, அந்த பெருமாளை வந்து ஆச்சாரியர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஞானத்தின்படி, பக்தர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஞானத்தின்படி நமக்கு பார்க்க படிக்கல, அவருடைய லீலைகளை பார்க்க படிக்கல, அவருடைய குணத்தை நம்ம பார்க்க படிக்கல, அவர் எப்படி கடவுள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கல. அங்க நமக்கு வந்து சேவை செய்ய கற்றுக் கொடுக்கப்படவே இல்லை. பெருமாள் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா கோயில் அவ்வளவு அழுக்கா இருக்கும், அங்க எல்லா விதமான எலி பூனை எல்லாம் ஓடிட்டு இருக்கும். காரணம், யாருமே செய்ய செய்ய பழகல. போக வேண்டியது ஏதோ பலநோக்கு செயலோட கோயில்ல பக்தியை கும்பிட வேண்டியது, பகவானை கும்பிட வேண்டியது, அவர்கிட்ட பெட்டிஷனை போட வேண்டியது, ஒரு 5 ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டியது, வந்துட வேண்டியது, அவ்வளவுதான். ஆனா இஸ்கான் வந்து பிரபாகர் வந்து இந்த மாதிரி சாதாரணமான கோயில் மாதிரி இருக்கிறதுனா ஏற்படுத்தல. இங்க வந்து சும்மா வந்து அப்படி தரிசனம் பண்ணிட்டு போற மாதிரி போக முடியாது. காரணம், இஸ்கான் எந்த அளவுக்கு தரிசனம் கொடுக்குறோமோ, தரிசனம் நல்லது, அடுத்து வந்து சேவை இருக்கும், கிளாஸ் இருக்கும், பயிற்சி இருக்கும், ஞானம் கட்ட கொடுக்கப்படுது, பக்தியை பத்தி ஞானம் கட்ட கொடுக்கப்படுது. காரணம், இந்த வகுப்புகள்ல உட்கார்ந்து பகவானுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், நம்ம யாரை கும்பிடுறோம், அவர் எப்படிப்பட்ட நபர், அவருடைய என்ன குணங்கள் என்ன, அவர் நமக்கு பக்தி செய்யும்போது நமக்கு என்னத்தான் கொடுக்க போறாரு, அவருக்கு நம்ம என்ன ஆங்கிள் என்ன விதமான மன உணர்வான பக்தி செய்யணுங்கிறத கத்துக்கிட்டாதான் அவர் சரியான உள்ள பக்தி செய்ய முடியும். இல்லாத பக்தி வந்து ரொம்ப நாளைக்கு ஓடாது. பகவானுக்கு போய் லஞ்சம் கொடுத்து பக்தி பண்ணக்கூடிய நேரத்தில், அவர் குறிப்பிட்ட விஷயத்துக்காக பக்தி செய்யக்கூடிய நேரத்துல, அந்த விஷயம் நடந்து முடிஞ்சோடனே நீ கோயிலுக்கு போக மாட்டார். காரணம், பக்தி எதுக்காக செய்யப்பட்டது, பல நோக்கு செயலுக்காக செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட உணர்வும் பக்தி உணர்வும் இருக்கக்கூடாதுங்க சில பிரபாகர். நம்முடைய பக்தி வந்து அந்யாபிலாசா சூன்யம், ஞான கர்மாதி அநாவிரதம், ஆணுக்குரியான சீலனம், சீலனம் பக்தி உத்தமக, கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட மட்டும் இருக்கணுங்கிறார். அதற்காக தான் ஆலயங்கள் அமைக்கப்படுது. அதுவும் முக்கியமாக நம்முடைய இஸ்கான் ஆலயங்கள், கிருஷ்ண பக்தி ஆலயங்கள், இந்த பக்தியை கற்றுக் கொடுக்கறதுக்காகத்தான் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப சில பிரபாகர் மீண்டும் வருகிறார் தன்னுடைய பொருளுரையில, தேவர்களுக்கு செய்யக்கூடிய பக்தியையும் கிருஷ்ணனுக்கு செய்யக்கூடிய பக்தியையும் வந்து நம்ம உண்மையான சுத்தமான பக்தி பண்ணணும்னாக்க வித்தியாசப்படுத்தி செய்ய பழகணும். ஆரம்பத்தில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது, முருகருக்கு பக்தி செய்கிறோம், சிவனுக்கு பக்தி செய்கிறோம், அல்லது விநாயகருக்கு பக்தி செய்கிறோம், இது மாதிரி கிருஷ்ண பக்தியும் ஒரு விதமான பக்தி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய அம்மா அப்பா எல்லாரும் சொல்லுவாங்க, உனக்கு இஸ்கான் போயிட்டா உனக்கு கிருஷ்ண பக்தி பிடிக்குது, நாங்கள் பிரதானமான காலம் பரம்பரை பரம்பரையாக வந்து சிவனை கும்பிட்றோம் வீட்டில், அல்லது விநாயகர் கும்பிடுவோம், ஏன் நீ அதுதான் பக்தின் பக்தின்னு சொல்லி அடிச்சுக்கிட்ற, நாங்களும் பக்தி தான் செய்கிறோம் அப்படிமா. ஆனால் இறுதியில் சாஸ்திரத்தின்படி பார்க்கும் பொழுது கிருஷ்ணனுக்கு மட்டும் பக்தி செய்ய முடியுமே தவிர மற்ற யாருக்கும் பக்தியை செய்ய முடியாது. அதுக்கு இரண்டு விதமான காரணங்கள் இருக்கு. இந்த ஜீவாத்மா, நம்ம எல்லாருமே ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா வந்து கடைசியில் யாருடைய அம்சம்? கிருஷ்ணருடைய அம்சம். கிருஷ்ண பகவத்கிட்ட மமை மாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா மனசஸ்ரியானி இந்திரியானி பிரகதிசானி கர்சதி. நீ வந்து என்னுடைய அம்சம் அப்படிங்கிறார் பகவான். ஈவன் அந்த தேவர்கள், நம்ம கடவுள் கடவுள் நினைச்சு எந்த தேவரை கும்பிடுறோமோ, விநாயகரை கும்பிடுறோம், முருகரை கும்பிடுறோம், அல்லது வந்து சிவனை கும்பிடுறோம், அல்லது பிரம்மாவை கும்பிடுறோம், இந்திரனை கும்பிடுறோம். இப்ப அந்த மாதிரி இல்ல, வேத காலத்துல பிரம்மா இந்திரனை கூட கும்பிட்டாங்க, வாயு தேவனை கும்பிட்டாங்க, சூரிய பகவானை கும்பிட்டாங்க. மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா கர்ணன் வந்து சூரியனை டெய்லி வந்து வழிபடுறான். அல்லது வந்து துவாரகாவில் வந்து ஒரு அரசன் வந்து கிருஷ்ண லீலையில பார்க்கலாம், அவன் சூரியனுடைய பக்தன் சத்ராஜித். அப்போ இந்த தேவர்கள் கூட யாருடைய அம்சம் தான்? பகவானுடைய ஒரு அம்சம் தான், அவங்களே பகவானுடைய பக்தர்கள் தான். அப்போ நம்முடைய ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் பகவானுக்கும் இடையில உள்ள சம்பந்தத்தை பார்க்கும் பொழுது நம்ம எல்லாம் கிருஷ்ணனுடைய அம்சங்கள். அப்ப அந்த பக்தி வந்து யாருக்கு தான் செய்யப்பட முடியும்? கிருஷ்ணனுக்கு மட்டும்தான் செய்யப்பட முடியும். இன்னும் ஆழமான முறையில பார்க்க போனா, இந்த சிறு தெய்வங்கள் எல்லாமே இப்ப விநாயகரா இருக்கலாம், முருகரா இருக்கலாம், அது கணேசரா இருக்கலாம், அல்லது வந்து சிவனா சூரியனா இருக்கலாம், சிவன் இருக்கலாம். இவங்க எல்லாருக்கும் பகவான் வந்து ஒரு சிறு தெய்வத்துடைய பதவியை எடுத்து எதுக்கு கொடுத்துருக்காருன்னா, அவங்க வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட விதமான பௌதீகமான ஒரு பலனை கொடுப்பதற்காக தான் அந்த அப்பாயின்மெண்ட் போஸ்ட் இருக்கதே தவிர, அவங்க வந்து உண்மையிலே வந்து பக்தி செய்யும் போது என்ன நடக்குன்னா, பக்தியில வந்து இரண்டு விதமான விஷயங்கள் இருக்கு. நம்ம பக்தி செய்யக்கூடிய பக்தன், நம்மளுடைய பக்தியை வந்து கிரகணம் பண்ணக்கூடிய பகவான், கடைசி வந்து அந்த பக்தியில வந்து நமக்கும் பகவானுக்கும் இடையில வந்து அன்பு கலந்த ரசம் வந்து பரிமாற்றம் செய்யப்படுது. இப்ப நீ வந்து யசோதா வந்து அல்லது விருந்தாவனத்தில் உள்ள வயதான கோபியர் எல்லாருமே கிருஷ்ணருக்கு வந்து குழந்தை பாசத்துல வந்து அதை வந்து மிக சாஸ்திரத்தின்படி வாத்சல்ய பாவனைங்கிறாங்க. வாத்சல்ய பாவனையில பக்தி செய்யக்கூடிய நேரத்துல கிருஷ்ணர் அந்த பாவனையை வந்து கிரகணம் செய்துட்டு அவர் சும்மா நீக்கல, அவர் என்ன பண்றார், தானும் குழந்தை பாவனையில வந்து அந்த பக்தர்கள் கூட என்ன பண்றார், லீலை பண்றார். அங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பரிமாற்றம் இருக்கு. நீ எப்படி உன்னுடைய பாவனையை வந்து அங்க பரிமாற்றம் செய்யறியோ, அதே போல வந்து அவரும் கிருஷ்ணர் வந்து தன்னுடைய பாவனையை வந்து இங்க பரிமாற்றம் செய்யறார். அதான் லீலைங்கிறோம். அதான் கிருஷ்ணனுடைய பேர் வந்து ரசராஜ். அந்த இறுதியான அந்த பக்தி ரசத்தை வந்து ஜீவாத்மா கூட வந்து பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரே நபர் யாரு தான்? கிருஷ்ணன் மட்டும்தான். அதான் கிருஷ்ணன் நம்ம விஷ்ணுவோட உயர்ந்தவர்ங்கிறோம். விஷ்ணுவுக்கு இந்த மாதிரி லீலைகள் கிடையாது, கிருஷ்ணரை போல லீலைகள் கிடையாது. அதான் கிருஷ்ணரை விட விஷ்ணுவை விட கிருஷ்ணனுக்கு நாலு விதமான உயர்ந்த குணம் இருக்கு. அதுல ஒரு குணம் வந்து லீலா மாதுரியா. விஷ்ணு எப்பவும் வந்து படுத்து கிடப்பார். அப்கோர்ஸ் விஷ்ணு பக்தி கண்டிப்பா சிவபக்தியோட உயர்ந்தது. அவருக்கு போய் வந்து பக்தர்கள் பக்தி பண்றாங்க, பக்தர்களுடைய பிரார்த்தனைகளை வந்து ஏத்துக்கிடுவாரே தவிர அவர் வந்து தன்னுடைய பக்தர்கள் கூட கைகோர்த்து ஆடப்படுறது கிடையாது. ஆனா கிருஷ்ணர் மட்டும்தான் இந்த ஜீவாத்மா நாலு விதமான பாவனைகள் மிக முக்கியமாக வாத்சல்ய பாவனை, மாதுரிய பாவனை, சக்கிய பாவனை. இன்னொன்று வந்து இந்த பாவனையில வந்து நம்ம பக்தி பண்ணக்கூடிய நேரத்துல இந்த நம்முடைய மன உணர்வுக்கு ஏற்ப, ஆன்மீக உணர்வுக்கு ஏற்ப கிருஷ்ணன் நம்ம மேல இருந்து ரசத்தை வந்து பரிமாற்றம் பண்ணார். இந்த கிருஷ்ணருக்கும் ஜீவாத்மாவுக்கும் இடையில உள்ள இந்த அன்பு கலந்த பரிமாற்றங்கள் தான் வந்து இறுதியில வந்து இந்த ஆத்மாவை வந்து சந்தோஷப்படுத்தமே தவிர வேற எதுவுமே வந்து சந்தோஷப்படுத்தாரு. இப்ப இந்த மாதிரி லீலைகளை நீங்க பாத்தீங்கன்னா, சிவனால பண்ண முடியாது, விநாயகரால பண்ண முடியாது, முருகரால பண்ண முடியாது, யாராலையுமே பண்ண முடியாது. அவங்களால மேக்சிமம் என்ன பண்ண முடியும், நீ அந்த சிறுதேவத்தை போய் வழிபடக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு, முக்கியமாக பௌதிகமான சக்தி, வரத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. அந்த வரத்தை உனக்கு கொடுக்க முடியுமா? அவ்வளவுதான். நீ பிரம்மாட்டை போய் வழிபட முடியாது. நீ வந்து ஏதாவது பிறவில வந்து என்னுடைய குழந்தையாக வந்து நீ பெற, நான் வந்து உன்னை வந்து குழந்தை பாசத்துல பக்தி செய்யணும்னு ஆசைப்படுறேன் நினைச்சா பிரம்மாவில பண்ண முடியாது. பிரம்மாவில ஒரே காரியம் தான் பண்ண முடியும், உனக்கு அதிகமாக புத்தியை கொடுக்க முடியும். சிவன்ட்ட போய் நீ வந்து பிரார்த்தனை செய்தனாக்க வந்து சிவன் வந்து இந்த உலகத்துல வந்து ஏராளமான சக்தியை உனக்கு கொடுக்க முடியும். துர்கா தேவி வந்து உலகத்துல வந்து உனக்கு நல்ல மனைவியை கொடுக்க முடியும், நல்ல பணத்தை கொடுக்க முடியும். சூரிய பகவானை கும்பிட்டா நல்ல திடமான தேகத்தை வந்து அடைய முடியும். இந்திரனை கும்பிட்டா மிக அழகான உலக சுகத்தை வந்து உனக்கு கொடுக்க முடியும். அவ்வளவுதான் கொடுக்க முடியும். தவிர இந்த அன்பு கலந்த பரிமாற்றத்தை வந்து அவங்களால உனக்கு கொடுக்க முடியாது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இறுதியில வந்து பக்திங்கிறது வந்து கிருஷ்ணருக்கு மட்டும்தான் செய்யப்பட முடியுமே தவிர வேற யாருக்குமே செய்யப்பட முடியாது. காரணம், இந்த அன்பு கலந்த பரிமாற்றம் வந்து கிருஷ்ண கூட மட்டும்தான் நடக்க முடியும். ஆனால் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த சிறு தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய பக்தி மேல கூட பச்சுதல சிறுதாக குறைத்து நம்ம என்ன பண்ணணும், கிருஷ்ணரை மட்டும் பக்தி செய்ய ஆரம்பிக்கணும். இதை கொள்கை ரீதியிலே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா எந்த அளவுக்கு கொள்கை ரீதியில் நம்ம புரிஞ்சாலும் கூட அது அனுபவ ரீதியில புரியும் போதுதான் நமக்கு புரிய வரும்னும். எந்த அளவுக்கு நம்முடைய ஹரே கிருஷ்ண ஜபம் வந்து இன்னும் தீவிரமடையுதோ, நமக்கு சேவைகள் அதிகமாக செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் நமக்கு இந்த வித்தியாசமும் புரிய ஆரம்பிக்குமே தவிர இந்த வித்தியாசமும் புரியாது.